நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இலங்கையின் வடமாகாண மக்கள் நலிவடைந்த நிலையில் உள்ளனர் என்று மாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஸ்வீடிஷ் வெளியுறவு அமைச்சரிடம் கூறியுள்ளவை.
நாடு என்ற முறையிலே மிடில் இன்கம் கண்ட்ரி, ஆனால் வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் லோ இன்கம் கண்ட்ரி. எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது.
இலங்கை அரசின் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மிகப்பெரும் நஷ்டத்தில் உள்ளதாக பிரதமர் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளவே, ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் 2 வல்லுநர்கள் இலங்கை நீதித்துறை செயல்பாடுகள் குறித்து ஆராய அங்கு செல்ல இருக்கும் செய்திகள், ஆஸ்திரேலியாவில் அகதி தஞ்சம் கோரியுள்ளவர்களை பாப்புவா நவ்கினியில் வைத்துள்ளது தவறு என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளவை, இன்ன பிற செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் ஜெயபிரகாஷ் நலசாமி மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
ஜப்பானிய கார் நிறுவனமான மிட்சுபிஷி தமது கார்களின் வாயு வெளியேற்ற புள்ளிவிவரங்களில் மோசடி செய்வதற்கு பயன்பட்ட சோதனை பொறிமுறை 25 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வந்திருப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளது. 1991 ஜப்பானின் உள்ளூர் சந்தையில் தங்களின் சில கார் வகைகளில் இந்த பொறிமுறை பயன்படுத்தப்பட்டிருப்பதாக மிட்சுபிஷி நிறுவனத்தின் தலைவர் டெட்சுரோ ஐகாவா செய்தியாளர்களிடம் கூறினார். இந்த விவகாரத்தின் முழுமையான தகவல்களை அறிவதற்காக உள்ளக விசாரணை ஒன்று நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
செர்னோபிலில் நடந்த உலகின் மிக மோசமான அணு விபத்தில் 30வது ஆண்டு நிறைவை குறிக்கும் நிகழ்வுகளை யுக்ரைன் நடத்துகின்றது. 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த அணு ஆலையின் உலையுருகி வெடித்தபோது ஆலையின் கூரை பிடுங்கேறியப்பட்டு மண்டலமாக கிளம்பிய கதிரியக்கப் பொருட்கள் யுக்ரைனின் எல்லையை கடந்து அண்டையில் உள்ள பெரலஸிலும் வடக்கு ஐரோப்பா எங்கிலும் பரவியது.
பிரான்சில் கொடூரமான பல் வைத்தியர் என்ற பட்டப்பெயர் கொண்ட நெதர்லாந்து பிரஜியொருவர் நோயாளிகளின் வாய்களை வேண்டுமென்றே சேதப்படுத்திய குற்றத்திற்காக 8 ஆண்டு சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. வலியை ஏற்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைந்ததாகவும், பணத்திற்காக நோயாளிகளின் காப்புறுதி பணத்தை பெறுவதற்காக தேவையற்ற பல் பிடுங்கும் சிகிச்சைகளை நடத்தியதாகவும் ஜேக்கோபஸ் வான் நியரோப் என்ற அந்த நபர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. அவர் பணியாற்றிய கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் அதிகமானவர்கள் அவர் மீது வழக்கை தொடர்ந்திருந்தனர்.
தற்போதைய கடுமையான வெப்பநிலையால் ஏற்படும் தீ விபத்துக்களை தவிர்ப்பதற்காக பகல் பொழுதில் சமைக்க வேண்டாம் என்று இந்தியாவின் பீகார் மாநிலத்தின் பேரழிவு முகாமித்துவ அதிகாரிகள் கிராம மக்களை கேட்டிருக்கிறார்கள். மத வழிபாட்டிற்கான ஹோமம் போன்ற தீயையும் ஏற்ற வேண்டாம் என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளின் வெப்பநிலை 40 டிகிரியை விட அதிகமாயிருக்கும் காலநிலையில் தீ சம்பந்தப்பட்ட சம்பவங்களில் 67 பேர் கொல்லப்பட்டதாக வந்த தகவல்களை அடுத்தே இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது.
மியான்மரில் 2007ஆம் ஆண்டில் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் முன்னெடுத்திருந்த முன்னாள் பௌத்த பிக்கு ஒருவர் குடிவரவு குற்றச்சாட்டில் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். தாய்லாந்திலிருந்து சட்டவிரோதமாக நாட்டுக்குள் வந்த குற்றச்சாட்டில் நீ லிவின் என்ற அந்த பிக்குவுக்கு 6 மாத சிறை தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. 100க்கணக்கான அரசியல் கைதிகளின் விடுதலையின் மகிழ்ச்சிக்கு நடுவே இந்த தண்டனை தீர்ப்பும் வந்திருக்கிறது.
லக்சம்பர்கில் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட வரி விலக்கு காலம் தொடர்பான 1000க்கணக்கான ரகசிய ஆவணங்களை வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆப்பிள், ஐக்கியா மற்றும் பெப்சி உட்பட 340 நிறுவனங்கள் எவ்வாறு தமது வரியினை குறைத்து செலுத்தினார்கள் என்பதை லக்ஸ்லீக் என்று அழைக்கப்படும் மோசடி தொடர்பான ஆவணங்கள் வெளியிட்டு காட்டுவதாக இருந்தன.
முதலில் இலங்கை செய்திகள். உள்நாட்டு போர் முடிவடைந்து சுமார் 7 ஆண்டுகள் ஆனாலும் வடமாகாண மக்கள் தொடர்ந்து நலிவடைந்த நிலையிலேயே உள்ளனர் என்று அந்த மாகாணத்தின் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஸ்வீடன் வெளியுறவு அமைச்சரிடம் இன்று யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார். கூடுதல் தகவல்களுடன் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 7 வருடங்களாகின்றன. ஆயினும் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடமாகாண மக்கள் இன்னும் நலிவடைந்த நிலையிலேயே உள்ளார்கள் என முதலமைச்சர் விக்னேசன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஸ்வீடன் நாட்டு வெளிவிவகார அமைச்சர் இன்று யாழ்ப்பாணத்திற்கு சென்று அரசு அதிகாரிகளையும் முதலமைச்சரையும் சந்தித்து வடமாகாண நிலைமைகள் குறித்து கேட்டிருந்த போதே விக்னேஸ்வரன் அவர்கள் இதனை கூறியிருக்கின்றார்.
ஒரு நாடு என்ற முறையிலே மிடில் இன்கம் கண்ட்ரி, ஆனால் வட மாகாணத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் லோ இன்கம் கண்ட்ரி. எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. வட மாகாணத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருப்பதால் அவர்களுடைய உதவிகள் தேவை என்று இது சம்பந்தமாக பல விடயங்களை பேசிக்கொண்டோம்.
வருங்காலத்தில் எத்தகைய மாற்றங்கள் தேவை என்பதையும் ஸ்வீடன் நாட்டு வெளிவிவகார அமைச்சரின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையில் எடுத்துரைத்ததாகவும் விக்னேசன் அவர்கள் கூறினார்.
நாங்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்து நிபுணர்களை அழைத்து சமஷ்டி சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் கலந்து ஆலோசித்ததன் பின்னர் தான் சமஷ்டி முறை சரியான ஒரு முறை என்பதை அறிந்து தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை விடுத்திருக்கின்றோம். ஆனால் சமஷ்டி முறையை பெரும்பான்மை இனத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாதது போன்று தெரிகின்றது என்று கூறினார். அது நான் சொன்னேன். உண்மையிலே நாட்டை பிரிக்காது ஒருமித்து வைத்திருப்பதற்காக நாங்கள் சமஷ்டியை கூறும் போது சமஷ்டி என்றால் அது பிரிவினை என்று அவர்கள் கருத்தை வெளியிட்டுக் கொண்டு வருவதால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது என்று கூறினேன்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மாபெரும் நட்டத்தில் உள்ளது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று அறிவித்துள்ளார். அந்த நிறுவனத்தை நட்டத்திலிருந்து மீட்கும் நோக்கில் பல்வேறு முயற்சிகளும் அரசு திட்டமிட்டுள்ளது என்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அவர் தெரிவித்துள்ளது குறித்து கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
பாரிய நஷ்டத்தை சந்தித்துள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுடன் இணைத்து முன்கொண்டு செல்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பாரிய நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க இதன் மூலம் நாட்டின் உல்லாசத்துறை நடவடிக்கைகளுக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாக எச்சரித்தார். இன்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் சுமார் 3.2 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை பெற்று நஷ்டத்தின் கீழ் இயங்கி வருவதாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க இந்த நிலை மேலும் மோசமடைய அனுமதிக்க முடியாதென்று தெரிவித்தார். இதன்படி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை மேலும் ஒரு தனியார் நிறுவனமுடன் இணைத்து முன்கொண்டு செல்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் நஷ்டத்தின் கீழ் இயங்கி வரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை காக்க முடியும் என்றும் தெரிவித்தார் பிரதமர் விக்ரமசிங்க. மேலும் கருத்துக்களை தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முகம் கொடுத்துள்ள இக்கட்டான நிலையிலிருந்து அதனை மீட்டெடுப்பதற்கு சுமார் 201 மில்லியன் அமெரிக்க டாலர் தேவைப்படுவதாக தெரிவித்தார். இந்த நிதி அவசியத்தை பூர்த்தி செய்யும் நடவடிக்கைகளை அரசாங்கம் பொறுப்பேற்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்க இதன்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தனியார் நிறுவனம் ஒன்றுடன் இணைத்து செயற்படுத்த தீர்மானித்துள்ளதாகவும் அறிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் பாலியல் துஷ்பிரயோக குற்றச்சாட்டில் 2 காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இள வயது பெண் ஒருவரை அவர்கள் பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்துள்ளனர் என்று காவல்துறையினர் கூறுகின்றார்கள். பாதிக்கப்பட்டவரும் கைது செய்யப்பட்டுள்ளவர்களும் முஸ்லிம்கள் என்று கருதப்படுகிறது. மேலதிக விவரங்களுடன் நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார்.
மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேசத்தில் 2 பிள்ளைகளின் தாய் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் காவல்துறையைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு காவல்துறையினால் கைது செய்யப்பட்ட இருவரும் இன்று மட்டக்களப்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்க முறைகளில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானதாக கூறப்படும் 38 வயதான பெண் தொடர்ந்தும் மட்டக்களப்பு அரச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவர் மீதான பாலியல் துஷ்பிரயோகம் மருத்துவ பரிசோதனையிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளானதாக கூறப்படும் இப்பெண் வீட்டு பணிப்பெண்ணாக உள்ளூரில் வேலை செய்பவர் என்று கூறப்படுகின்றது. பணிப்பெண் வேலைக்கென அழைத்துச் சென்று இருவரும் இவர் மீது பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமை தமது விசாரணைகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை குறிப்பிடுகின்றது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ள காவல்துறை கான்ஸ்டபிள்கள் இருவரும் காத்தாங்குடி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் மட்டக்களப்பு மற்றும் கல்கிசை காவல்துறை நிலையங்களில் உள்ள சிறப்பு பிரிவுகளில் கடமை ஆற்றுபவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். இலங்கை தொடர்பான விவாதம் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் பேரவையில் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள நிலையில் அந்த ஆணையத்தின் 2 வல்லுநர்கள் இந்த மாதம் 29ஆம் தேதி முதல் மே மாதம் 7ஆம் தேதி வரை அங்கு பயணிக்க உள்ளார்கள் என்று சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த செய்திக்குறிப்புடன் சங்கீதாராஜன்.
இலங்கையில் அண்மையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் மற்றும் தொடர்ந்து எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஆராய ஐநாவின் சிறப்பு குழு அங்கு செல்கிறது. இரு வல்லுநர்களை கொண்ட அந்த குழு இலங்கை சென்று சித்திரவதை மற்றும் கொடூரமான மனிதாபிமானமற்ற நடத்தல்கள் மற்றும் தண்டனைகள் குறித்து நாடு எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றி கவனம் செலுத்தும் என்று ஐநாவின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. அதுமட்டுமின்றி இலங்கையில் நீதித்துறை சுயாதீனமாக இயங்குவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் நீடிக்கும் சவால்கள் குறித்தும் அங்கு செல்லும் இரண்டு மனித உரிமைகள் வல்லுநர்களான மோனிகா பிண்டே மற்றும் யுவான் மெண்டிஸ் ஆகியோர் ஆராயவுள்ளனர். தமது பயணத்தின் போது அந்த வல்லுநர்கள் நீதித்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து அரசு அதிகாரிகள், சட்டத்துறை வல்லுநர்கள் ஆகியோர் உட்பட பலருடன் ஆராயவுள்ளதாகவும், அதன் மூலம் நீதித்துறையும் சுயாதீனத்தை உறுதிப்படுத்த முடியும் எனவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் சற்று முன்னர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சட்டத்தின் மூலம் தீர்வு காண உரிய வழிமுறைகள் உள்ளதா, அனைவரும் நீதி பரிபாலன முறையை பெற்றுக்கொள்ள முடிகிறதா, அதன் மூலம் சித்திரவதை மற்றும் இதர துஷ்பிரயோகங்கள் தடுக்கப்படுகிறதா எனவும், அது தொடர்பில் என்னென்ன நெருக்கடிகள் உள்ளன எனவும் அந்த இரு வல்லுநர்களும் விவாதிக்க உள்ளனர். இலங்கை தற்போது சரித்திரத்தின் முக்கியமான திருப்பு முனையில் உள்ளது என கூறும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தமது வல்லுநர்களின் பயணம் மற்றும் பரிந்துரைகள் மூலம் எதிர்காலத்துக்கு சரியான பாதையை இலங்கை வகுத்துக் கொள்ள முடியும் எனவும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. அரசின் அழைப்பின் பேரில் அங்கு செல்லும் இந்த இரு வல்லுநர்களும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம், சட்டமா அதிபர் அலுவலகம், வழக்கறிஞர்கள், சிவில் சமூகத்தினர், மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஆகியோரை சந்திக்க உள்ளனர். ஒருவார கால இலங்கை விஜயத்தை மேற்கொள்ளும் அந்த இரு வல்லுநர்களும் கொழும்பில் கலந்துரையாடல்களுக்கு அப்பாற்பட்டு நாட்டின் வடக்கு, வடமத்திய பகுதி, கிழக்கு, மத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கும் பயணிக்க உள்ளனர். இலங்கை தொடர்பான அம்சங்கள் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையத்தில் விரைவில் விவாதத்துக்கு வரவுள்ள நிலையில் அரசின் அழைப்பில் இந்த பயணம் அமைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
அகதிகளையும் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களையும் மானுஸ் தீவில் தடுத்து வைத்துள்ளது அரசியல் அமைப்பிற்கு முரணானது என்று பாப்புவா நியூகினியின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆஸ்திரேலியா அகதி தஞ்சம் கோருபவர்களை அங்கு வைத்து பரிசீலிப்பது தொடர்பிலேயே இந்த தீர்ப்பு வந்துள்ளது. இது பற்றிய பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் பிரதீபன், புனிதசீலன்.
கடல் பயணம் மேற்கொண்டு ஆஸ்திரேலியாவிற்கு வரும் தஞ்ச கோரிக்கையாளர்களை தமது நாட்டிற்கு வெளியே வைத்து விசாரிக்கும் ஆஸ்திரேலியாவின் கொள்கையின் கீழ் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களை மானுஸ் தீவில் உள்ள தடுப்பு முகாமில் வைத்து ஆஸ்திரேலியா பரிசீலித்து வருகிறது. இவ்வாறான தடுப்பு முகாம் அரசியலமைப்பின் பிரிவு 42 கூறப்பட்டுள்ள தனிப்பட்ட சுதந்திரத்தை மீறியுள்ளது என 5 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை முடிவிற்கு கொண்டுவர தேவையான நடைமுறைகளை பின்பற்றுமாறு நீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. மானுஸ் தீவில் கிட்டத்தட்ட 850 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் ஆண்கள். தஞ்ச கோரிக்கையாளர்களும் அகதிகளும் தாமாக முன்வந்து பப்புவா நியூகினியாவிற்கு வந்திராத ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் நாட்டினுள் சட்டவிரோதமாக வந்தவர்கள் என பார்க்க முடியாது என நீதிபதிகள் குழு அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. பப்புவா நியூகினியா நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஆஸ்திரேலிய குடிவரவு கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் தெரிவித்தார். சட்டவிரோதமாக படகு பயணம் மூலம் வந்த அகதி தஞ்ச கோரிக்கையாளர்கள் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள மானுஸ் தடுப்பு முகாமிலிருந்து ஆஸ்திரேலியாவில் குடியமர்த்தப்பட மாட்டார்கள் என அவர் மீண்டும் உறுதிப்பட தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள ஆஸ்திரேலிய பசுமை கட்சியின் செனட்டர், ஆண்டுகளாக மானுஸ் தீவில் ஆஸ்திரேலியா அகதிகளை சட்டத்திற்கு புறம்பான வகையில் தடுத்து வைத்துள்ளது, அதனை இழுத்து முடிவிட்டு அங்குள்ளவர்களை ஆஸ்திரேலியாவிற்கு அழைத்து வர வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதையொத்த கருத்தையை பாப்புவா நியூகினியாவின் பிரதமரும் கடந்த மாதம் வலியுறுத்தியிருந்தார்.
உலக புகழ்பெற்ற லண்டன் பிக்பென் கடிகாரம் சில காலம் மணியோசை எழுப்பாது என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஒரு செய்திக்குறிப்பு தமிழில் பூபாலரத்னம் சீவகன்.
பழுதுபார்க்கப்படுவதற்காக லண்டனின் பிக்பென் என்று அழைக்கப்படுகின்ற பெரிய கோபுர கடிகாரம் பல மாதங்களுக்கு ஒலிக்காமல் நிறுத்தப்படுமாம். 1856 நிர்மாணித்து முடிக்கப்பட்ட இந்த கடிகார கோபுரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வெடிப்புகளை அவசரமாக பழுதுபார்க்க வேண்டியிருக்கின்றது. முன்னர் இந்த கடிகாரத்தை நிர்மாணிக்க அப்பொழுது 13 ஆண்டுகள் பிடித்ததாம். அதற்கு 4.20 லட்சம் டாலர்கள் செலவாகும் என்று இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகின்றது. பிக்பென் என்ற இந்த பெயர் உண்மையில் 13.5 டன் இடையிலான ஒரு பெரிய மணியொன்றுக்கே முன்னர் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மணி ஒலிப்பதன் காரணமாக இந்த கோபுர கடிகாரத்துக்கு அது பின்னர் சூட்டப்பட்டுவிட்டது. முன்னதாக இதனை நிர்மாணிக்க 2600 கனமீட்டர்கள் செங்கல்லும் 850 கனமீட்டர் கருங்கல்லும் பயன்படுத்தப்பட்டதாம். வெஸ்ட்மின்ஸ்டர் நதியின் மூலமாக இவை அனைத்தும் அங்கு கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. ராணியாரின் வைர விழாவை முன்னிட்டு 2012 இதற்கு எலிசபெத் கோபுரம் என்று பெயர் மாற்றப்பட்டது. இந்த கோபுர கடிகாரமான பிக்பனின் மணியொலி தினமும் BBC ரேடியோ 4 நேரடியாக ஒலிபரப்பப்பட்டு வருகின்றது.
செய்தி குறிப்பை தந்தவர் சீவகன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். வணக்கம்.